சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். அத்தியாயம் 30. கடற்படை தலைவன். மன்னன் அனுப்பிய ஓலையின் முத்திரைகளை உடைத்து அதை படித்த அழும்பில்வேள் அதிர்ச்சியடைந்து, மன்னனுக்கு பைத்தியம் ஏதும் இல்லையே என்று கேள்வி எழுப்பியதும் சஞ்சயன் அமைச்சரை வியப்பு ததும்பிய விழிகளோடு நோக்கினார். மன்னனை பற்றி அப்படி துணிகரமாக பேசிய அழும்பில்வேளின் சித்த சுவாதீனத்தை பற்றியே அவன் சந்தேகப்பட்டாலும், அதை பற்றி கேள்வி எழுப்பாமல் அமைச்சரின் கேள்விக்கே அவன் பதில் சொன்னான்.
எனக்கு தெரிந்தவரை மன்னருக்கு அப்படி ஒரு நிலை ஏற்படவில்லை என்று
அழும்பில்வேள் அப்பொழுதும் விடவில்லை. இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா என்று வினவினார் சேர தூதரை நோக்கி.
தெரியாது, முத்திரைகளை உடைத்து மன்னர் ஓலைகளை படிக்க பழக்கம் இன்னும் வரவில்லை எனக்கு என்று இடக்காக பேசி பதில் சொன்னான் சஞ்சயன்.
மந்திரியின் புத்தி இருந்த நிலையில் அவர் சஞ்சயன் இடக்கை கவனிக்காமல், அப்படியானால் இந்த ஓலையை இப்பொழுது படி என்று ஓலையை சஞ்சயனிடம் கொடுத்தார். சஞ்சயன் மன்னர் ஓலையை கையில் வாங்கி அதில் இருந்த வரிகளில் கண்களை ஓட்டினார். படிக்க படிக்க கண்களில் பிரம்மை அதிகப்படுவே மிகுந்த அதிர்ச்சி அடைந்து,
அமைச்சரே
என்று அச்சம் மிகுந்த குரலில் அழைத்தார்.
என்ன தூதரே?
அமைச்சர் குழப்பத்தோடு கேட்டார்.
இந்த ஓலையில் கண்டுள்ளபடி நடந்தால்?
சொற்களை முடிக்கவில்லை சஞ்சயன். அமைச்சர் இடை புகுந்து வாசகத்தை முடித்தார். முசிறி யவனர் வாயில் பல்லாச்சொலை போல் விழுந்து விடும் என்று ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த சஞ்சயன்,
யவனர்கள் இஷ்டப்படி நடமாட அதிகாரம் கொடுக்கும்படி மன்னர் கூறியிருக்கிறார் என்றார்.
ஆம், படைகள் அவர்களை தடை செய்ய வேண்டாம் என்றும் சற்று அத்துமீறினாலும் சகித்துக் கொள்ளும்படியும் கூறியிருக்கிறார் மன்னர் என்றார் அமைச்சர்.
அத்துமீறி என்றால் என்ன என்பதை விளக்கவில்லை மன்னர் என்று சஞ்சயன் குறிப்பிட்டார்.
அதை நாம் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். இங்கு மன்னர் அதிகாரம் குலையாதிருக்கும் வரை எவனர் எது செய்தாலும் நாம் எதிர்ப்பதற்கு இல்லை
என்று தமது அதிகார வரையறை என்ன என்பதை விளக்கினார் அமைச்சர். அதாவது,
கிளேசியஸும் அவன் சகாக்களும் ஆற்றங்கரைக்கு இப்புறம் வரக்கூடாது என்று தடை இருக்கிறது. அந்த தடையை நீக்கலாம். அவர்கள் இங்கு வந்து வாணிபம் செய்யவும் அனுமதிக்கலாம். ஆனால் படை வீடுகளுக்கு நுழைய முயன்றால் தடுப்போம் என்று அமைச்சர். இதெல்லாம் எனக்கு அச்சமளிக்கவில்லை. வஞ்சி பாதையிலிருந்து மலைக்காட்டு பாசறைகளை அதிகமாக வலுப்படுத்த வேண்டாம் என்று மன்னர் எழுதியிருப்பதற்கு தான் என்ன காரணம் என்று புரியவில்லை. முசிறியின் பாதுகாப்புக்கு ஒரே இடம் மலைக்காட்டு பாசறை. அதுவும் பலவீனப்பட்டால் முசிறியை யாரும் விழுங்கிவிட முடியும்
என்று கவலை தெரிவித்தார்.
சஞ்சயனுக்கும் அந்த கவலை உண்டு என்றாலும் அதை பற்றி அவன் ஏதும் சொல்லவில்லை. தங்கள் இருவருக்கும் தெரியாத ஆழமான திட்டம் ஏது உருவாகிறது என்பதை ஊகித்துக் கொண்டான் சஞ்சயன். அப்பொழுது அமைச்சர் திடீரென கேட்டார்.
ஆமாம், உம்மோடு வந்த புலவர் எங்கே
என்று. அவர் வஞ்சியிலேயே தங்கிவிட்டார்.
மன்னன் ஆணையின் மேலா?
ஆம்.
அறிவாளியான அமைச்சர் அழும்பில்வேள் மன்னன் புலவரை தம்மோடு இருத்திக் கொண்டதிலும் ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார். எனினும் அதன் மர்மம் புரியாததால் சற்று குழப்பவே செய்தார் அமைச்சர். இந்த குழப்பம் அமைச்சருக்கு மட்டும் ஏற்படவில்லை, அரசன் ஓலையை தொண்டிக்கு எடுத்து சென்ற புலவரான பரணருக்கு ஏற்பட்டது. மேற்திசை துறைமுகங்களில் மிகவும் முக்கியமானது என்று கருதப்பட்ட தொண்டி துறைமுகத்தை அடைந்த புலவர் அங்கிருந்து நிலை கண்டு பெரு வியப்படைந்தார். மிகவும் கட்டுத்திட்டமுள்ள அந்த துறைமுகத்தின் தெருக்களில் கடல்வேந்தன் மாலுமிகள் இஷ்டப்படி உள்ளாவிக் கொண்டிருந்தனர். அவர்களை துறைமுக காவலரோ இதர நகர காவலரோ தடை செய்யவில்லை. அந்த அராஜக நிலையை கவனித்துக் கொண்டு துறைமுக பெருங்காவலரின் மாளிகையை அடைந்த புலவர் தமது வருகையை அறிவிக்க துறைமுக தலைவன் மாளிகையிலிருந்து ஓடோடி வந்து புலவரை வணங்கி உள்ளே அழைத்து சென்றார். உள்ளே இருந்து ஒரு பெரிய அறையை திறந்துவிட்டு, இது மன்னர் தங்கும் அறை, தாங்கள் தங்கலாம் என்று அவரை அங்கு தங்க வைத்த துறைமுக தலைவன் வந்த காரியத்தை வினவ முறையில், புலவர் பெருமான் ஆணைக்கு காத்திருக்கின்றேன் என்றார். புலவர் ஏதும் பேசவில்லை. மடியில் இருந்த ஓலையை எடுத்து தலைவனிடம் கொடுத்தார். தலைவன் முத்திரைகளை உடைத்து ஓலையை கண்களில் ஒற்றிக்கொண்டு அதில் இருந்த செய்திகளை படித்த துறைமுக தலைவன் இருமுறை ஓலையை திருப்பி பார்த்தான். பிறகு புலவரை நோக்கி,
புலவரே, இதை நீரும் படியும் என்று புலவரிடம் ஓலையை கொடுத்தான்.
புலவர் அதை படித்ததும் பெரிதும் குழம்பினார். துறைமுக தலைவரே, இந்த ஓலைப்படி கடல்வேந்தன் இந்த துறைமுகத்தின் தலைவனாகின்றான் என்று சொன்னார். குழப்பம் குரலிலும் தெரிய,
ஆம் என்றான் தலைவன் சர்வ சாதாரணமாக.
உனக்கு இதில் ஏதும் ஆட்சேபனை இல்லையா என்று புலவர் கேட்டார்.
இல்லை.
ஏன்? இந்த ஓலை இல்லாமலேயே கடல்வேந்தனும் அவனது மாலுமிகளும் தான் இந்த துறைமுகத்தை இப்பொழுது ஆளுகின்றார்கள்.
எப்படி ஆள முடியும்? ஒரு கொள்ளைக்காரன் இஷ்டமா நமது துறைமுக நிர்வாகம்
என்று கேட்டார் புலவர். தலைவன் ஒரு வினாடி புலவரின் கண்களோடு தனது விழிகளை கலந்தான்.
புலவரே, நிர்வாகம் இப்பொழுதும் என் கையில் இல்லை. 3 நாட்களுக்கு முன்பு அவன் மரக்கலம் திடீரென இந்த துறைமுகத்திற்குள் நுழைந்தது.
அதை தடுக்க நமது மரக்கலங்கள் 2 நங்கூரம் எடுத்தன. அவை செயல்படுவதற்குள் அவை 2க்கு நடுவில் கடல்வேந்தன் மரக்கலம் வந்து நின்று கொண்டது. அதன் பாய்கள் வேகத்தோடு இறுக்கப்பட்டன.
அதன் பக்க பலகைகள் இரண்டிலும் வில்லேந்திய அவன் மாலவிகள் அம்புகளை அமைத்து நான்களை இழுத்து நின்றனர். அது தவிர பெரும் எந்திரம் ஒன்று நான்கு வேல்களை ஒரே சமயத்தில் தாங்கி திரும்பிக் கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அந்த மரக்களத்தின் பெரிய பாய்மரத்தின் உச்சியில் இருந்த தட்டில் ஏறி நின்றிருந்தான் கடல் வேந்தன். துறைமுகத்தை ஒருமுறை கண்களை சுழற்சி பார்வையிட்டான். பிறகு பெரிய ஊதி குழலை ஊதி,
எந்த மறுக்களம் அசைந்தாலும் அவை அழிக்கப்படும். இந்த துறைமுகம் என் கைவசத்தில் இருக்கிறது. யாராவது போய் இந்த துறைமுக தலைவனை வர சொல்லுங்கள்
என்று அதிகாரத்தோடு அறிவித்தான். இதை எனது துறைமுக காவலர் ஓடி வந்து சொல்ல நான் விரைந்தேன் துறைமுகத்துக்கு. கடல்வேந்தனை சந்தித்து எச்சரித்து விடுவது என்று ஒரு படகை எடுத்துக்கொண்டு கடல்வேந்தன் மரக்களத்துக்கு சென்றேன். என்னை அவன் வரவேற்க சித்தமாயிருந்திருக்க வேண்டும். நான் அந்த மரக்களத்தை அணுகியதும் நூலினி தொங்க விடப்பட்டது. அதில் ஏறி தாளத்தை அடைந்ததும் இரு மாலுமிகள் எனக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு கடல்வேந்தன் அறைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த அறைக்குள் நுழைந்ததும் திடுக்கிட்டேன். அங்கு கடல்வேந்தன் புன்முறுவலோடு என்னை வரவேற்றான். அந்த அறை மூலையில் ஓர் அழகி உட்கார்ந்து ஒரு சீலையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள். கடல்வேந்தன் நான் அமர ஆசனம் ஒன்றை காட்டினான். நான் நின்று கொண்டே இருந்தேன். அந்த பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தினான்.
இவள் நிலக்கள்ளி, அமைச்சர் அழும்பில்வேளின் மகள்
என்று நான் பிரமித்தேன். மந்திரி மகள் எப்படி இந்த கொள்ளைக்காரனோடு வர முடியும் என்று. ஆனால் அவள் எந்த குழப்பத்தையும் காட்டவில்லை. எழுந்து சீலையை கடல்வேந்தனிடம் கொடுத்தாள். அதில் எழுதப்பட்டிருந்ததை படித்து கடல்வேந்தன்,
சரியாக இருக்கிறது என்று கூறிவிட்டு, துறைமுக தலைவரே, இதில் தங்கள் கையொப்பத்தையிடும்
என்றான். அந்த சீலையை படித்தேன். அதில் இந்த துறைமுகத்தில் எதுவும் செய்ய நான் அதிகாரம் அளிப்பதாக கண்டிருந்தது. இதில் நான் கையெழுத்திட மறுத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன்.
இன்று மாலைக்குள் தொண்டி நகர் சூடையாடப்படும்
என்று சர்வசாதாரணமாக கூறினான் கடல்வேந்தன். அதுவரை வாழவிருந்த அந்த பெண்ணும், அவர் கூறியபடி செய்யுங்கள், நகரத்துக்கு நல்லது என்றாள். அங்கிருந்த சூழலையை கவனித்தேன். துறைமுக நன்மையை முன்னிட்டு கையொப்பம் மிமிட்டேன். அதை பறை அறிவித்து நகர மக்களுக்கு அறிவித்தேன். முதலில் நகர மக்கள் அஞ்சினார்கள். அதன் பிறகு அவர்களே இந்த கொள்ளைக்காரனை பாராட்டினார்கள். அவன் மாலுமிகள் பண்டங்களை நிரம்ப வாங்கி தங்கள் கப்பலுக்கு கொண்டு போனார்கள். வேண்டியதற்கு மேல் வணிகர்களுக்கு பணம் கொடுத்தார்கள். கொள்ளை தங்கம் தொண்டியில் பெரிதும் நடமாடியது. இதனால் மக்கள் அவனை தெய்வமாக பாவிக்கின்றார்கள். இப்பொழுது மன்னரின் ஓலையை கடல்வேந்தனை இந்த துறைமுக அதிகாரியாக நியமிக்கிறது. அவன் சோர்படி நடக்கவும் உனக்கு உத்தரவிடுகிறது என்றார் புலவர். அது மட்டுமல்ல, சேரர் கடற்படைக்கு அவனை தலைவனாகவும் நியமிக்கிறது. இதோ பாருங்கள் என்று ஓலையின் அடி குறிப்பை காட்டினான் துறைமுக தலைவன். அடுத்து புலவர் முகத்தில் பெரும் மகிழ்ச்சி விரிந்தது. கடல்வேந்தன் சேர கடற்படை தலைவன், நல்லது நல்லது, சேர நாடு காப்பாற்றப்பட்டது என்று குதூகலத்தோடு சொன்னார். அத்தோடு, தலைவரே, கடல்வேந்தனை இங்கு அழைத்து வாரும் என்று உத்தரவிட்டார். இந்த ஓலையை அவனிடம் கொடுத்து நான் அழைப்பதாக தெரிவியும் என்றார். அப்பொழுது வருவானா என்று கேட்டார் தலைவர். வருவான். ஏன்? அவன் என் மகன் என்றார் புலவர். துறைமுக தலைவன் முகத்தில் விரிந்தது அதிர்ச்சியா அல்லது வேறு ஏதாவது உணர்ச்சியா புரியவில்லை தலைவனுக்கு. பெரும் விசித்திரம் என்று எண்ணி நான் உள்ளூர. அதைவிட இன்னும் பெரிய விசித்திரம் அன்று மாலை நிகழ்ந்தது.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.